இனி ஆறாம் சூத்திரத்துக்கு வருவோம். ஏற்கனவே சொன்னது போல முதல் மூன்று சூத்திரங்கள் பிரமாண இயல், அதுபோல நான்காம் சூத்திரம், இதுவரை நாம் பார்த்து வந்த ஐந்தாம் சூத்திரம், இனி பார்க்க இருக்கின்ற ஆறாம் சூத்திரம், இந்த மூன்றும் இலக்கண இயல். இந்த மூன்றும் இலக்கண இயல், இதிலே அப்படி எதிர்நிரல் நிறையாக இலக்கணம் சொல்கின்றார். நான்காம் சூத்திரத்திலே பசுவுக்கு இலக்கணம் சொன்னார், ஐந்தாம் சூத்திரத்திலே பாச இலக்கணம் சொன்னார். அது எப்படி சார், எங்க சொல்லியிருக்காரு? நீங்க வந்து கருவிகளோடு ஆன்மா சேர்ந்த போதும் கூட முதல்வனுடைய உபகாரம் வேண்டும், அவன் உணர்த்த வேண்டும்னு அதுதான் சொன்னீங்க. அப்படின்னா அந்த இடத்துல முதல்வனுடைய அருள்னு சொல்லியிருக்காரு இல்லையா, தமி அருள்னாரு. அந்த அருள் என்பது திரோதான சக்தின்னு கொள்ளணும்னு சொன்னோம். திரோதான சக்தி அது இலக்கணம் கூறவே பாச இலக்கணம் பெறப்பட்டது. ஏன்னா திரோதான சக்தி தானே பாசங்கள் எல்லாம் தத்தம் வேலை செய்யும்படி ஏவுகின்றது, பார்த்தோம் இல்லையா? அம்மா அவர்கள் அருமையாக சொன்னார்களே திருவள்ளுவர் பெயர் நடத்தும் போது, என்ன ஐயா அவர்களும் அடிக்கடி பஞ்சாக்கிரத வித்தியை அவர்கள் விளக்குகின்ற பாங்கு மிக அருமையானது. உண்மை விளக்கம் தொடங்கும் போதே பஞ்சாக்கிரத வித்தியை விளக்கினார்கள், ரொம்ப அருமையாக கேட்கறது, ரொம்ப அருமையா இருக்காது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பஞ்சாக்கிரத்திலே நகாரம் இருக்கின்றதே, இந்த நகாரம் தானே திரோதான சக்தி, சரியா சொல்றேன் நினைக்கிறேன், நகாரம் தான திரோதான சக்தி. அந்த நகாரமாக திரோதான சக்திக்குள்ளே மாயை கண்மங்கள் அடங்கும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? எனவே திரோதான சக்தி இலக்கணம் கூறவே மாயை கண்மங்களுடைய இலக்கணம் பெறப்பட்டது. மாயை கண்மங்கள் உண்டு ரெண்டாம் சூத்திரத்துல பிரமாணம் சொல்லியாச்சு, என்னன்னா இருவினைட்டாரு கண்மம், அதுக்கு பற்றுக்கோடு மாயை பெறப்பட்டது, அவையெல்லாம் உண்டுன்னு அங்க சொல்லியாச்சு. அவற்றினுடைய இலக்கணத்தை இங்க சொல்லியிருக்காரு, எப்படின்னா திரோதான சக்தியில வச்சு சொல்லியிருக்காரு. திரோதான சக்தி எனது இலக்கணம் கூறவே கண்ம மாயை எனது இலக்கணம், அவற்றில் அடங்கும் கண்மம் மாயை இரண்டும் திரோதன சக்தியில் அடங்கும். திரோதன சக்திக்கு இலக்கணம் என்ன, என்ன இலக்கணம்? அவை ஆன்மாக்களை அது செலுத்தும், தன்னுடைய நிலையிலே எந்த விகாரமும் அடையாது. இரும்பை காந்தம் செலுத்துவது போல, இந்த இரும்பு போல விகாரம் எதுவும் அடையாமல் இருந்து கொண்டு ஆன்மாக்களை வினைக்கு ஈடாக செலுத்தும் இல்லையா, ஆன்மாக்களுக்கு உரிய அனுபவம் அதற்கு வராது. இதுதான் திரோதன சக்தியின் இலக்கணம். அந்த ஆன்மாக்கள் தன்னை அறிந்து கொள்ளாத வண்ணம், திரோதன சக்தி தான் நம்மளை செலுத்துது என்று ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளாத வண்ணம் அவற்றை செலுத்தும். அதனுடைய இலக்கணம் அதுதான் திரோதன சக்தியினது இலக்கணம். இப்படி சொல்லிட்டதுனால இதுல மாயை கண்மங்கள் அடங்கும் திரோதன சக்தியில, எனவே மாயை கண்மங்கள் இலக்கணமும் பெறப்பட்டது. இதை விளக்கமா படிக்கணும்னா அதிகரணத்துக்குள்ள போகணும், எப்படி இதுல மாயை கண்மங்களுடைய இலக்கணமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சிவபிரகாசம் போகணும். என்ன சிவபிரகாசத்துல போனாதான் மாயை கண்மங்களுடைய இலக்கணம் இருக்கின்றது. என்ன அப்படின்னு லேசா கோடிட்டு காட்டிடுறேன், சிரமம் அங்கெங்க கொஞ்சம் பிறந்துட்டேன்னா போச்சு, உங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும், நான் பிறலாம சொல்லணும் இந்த இடத்துல அதிகப்படி. ஆனாலும் நான் ஆரம்பிச்சிருந்தனால நான் சொல்லியிருந்தேன், மாய கண்மங்களது இலக்கணம் எப்படி திரோதன சக்தி இலக்கணம் தானே சொல்லியிருக்காரு, இதுல எப்படி மாய கண்மங்களது இலக்கணம் பெறப்பட்டது அப்படின்னா, உயிர் செய்கின்ற ஒவ்வொரு வினையும் அந்த உயிரை பிறவி கொடுத்து பந்திக்கத்தான் செய்யும் இல்லையா. எந்த வினையும் வந்து அதை சிவபெருமான்கிட்ட சேர்க்காது, உயிர் செய்யக்கூடிய எந்த வினைக்கும் பிறவிதான். அப்ப எப்படி சிவபெருமானை செய்யறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். நம்ம வினையாதான் செஞ்சுட்டு இருக்கோம், இந்த வினைக்கு போற பிறவிதான் சொல்றீங்களா, சிவபெருமானை சேர்றது எப்படி? இதை தெரிஞ்சுக்கிட்டதான் வந்து 15 நாள் இங்க வந்து உட்காந்துருக்கமா, நமக்கு நம்ம பிறவிதான் பிறவிதான் இதை தெரிஞ்சுட்டு போதாக வந்திருக்கோம். சிவபெருமானை சேர என்ன சார் அதை சொல்லுங்க சார், ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அது எட்டாம் சூத்திரம் சொல்றாரு, நான் சொல்லாம விட போறது இல்ல, அந்த எட்டாம் சூத்திரம் தான் அதை சொல்ல முடியும், அங்கதான் சொல்ல முடியும். ஏன்னா ஏழாம் சூத்திரம் முடிச்ச பிறகுதான் சொன்னாதான் அது விளங்கும் என்ன. ஆகவே இங்க என்னன்னா, அந்த வினைகளை செய்து செய்து அது பிறவியை தான் அடையும் ஆன்மா. இப்படி ஆன்மாவை பிறவியில் தள்ளி கொண்டிருப்பது அதுதான் இருவினையின் இலக்கணம். மாயையின் இலக்கணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மா செய்ததற்கு ஏற்ற செய்த வினையின் வினைக்கு ஏற்ற பலனை அனுபவிக்கிறது அல்லவா, அந்த பலனாக இருப்பது என்ன, மாயாமலன் தான். இன்பம் துன்பம்லாம் என்ன, இந்த உலகத்து விடயங்களை அனுபவிப்பதனால வருது. எனவே இந்த இன்ப துன்பத்தை கொடுப்பதற்கு ஒரு காரணமா இருப்பது மாயை தான். இந்த உலகத்தில் இருந்தாதான் நம்ம இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க முடியும், இந்த உலகம் வந்து மாயை, மாயா காரியம். எனவே வினைப்பலன்களை ஊட்டக்கூடிய ஒரு பொருளாக இந்த உலகம் இருக்கின்றது. இப்படி இருப்பதுதான் மாயையின் இலக்கணம். பொது இலக்கணம் தான் இங்க எல்லாமே, பொது அதிகாரம் தான், பொது இலக்கணம் தான், உண்மை இலக்கணம் பின்னால பெறப்படும். ஆக இப்படி இது திரோதன சக்தியை சொன்னதனால இது எப்படி பெறப்பட்டதுன்னா, திரோதன சக்தி தான் என்ன செய்து வினைக்கேற்றபடி செலுத்துகின்றது, வினைக்கேற்றபடி பிறவியை இது கொடுக்கின்றது. ஆனா அது சும்மா கொடுக்கல, இவனுக்கு பிறவியை கொடுப்போன்னு கொடுக்கல, பிறவியை பெறுவதற்கு ஏற்ற வினை இருப்பதனால தான் அது கொடுக்கின்றது. எனவே திரோதன சக்தியை சொன்னா அந்த வினையும் பெறப்படும். ஆணையின் இருவினையின் அப்படின்னு அங்கேயே ஆணையையும் வினையும் சேர்த்து சொன்னார், ஆணை திரோதன சக்தி தானே, அங்கே திரோதன சக்தியை சொன்னா அதன் வழி துணை காரணமாகிய வினை அடங்கும், அந்த வினைக்கு பற்றுக்கூடாகிய மாயையும் அடங்கும். அப்படி வச்சுக்கோங்க, எப்படி நாம அஞ்சாம் சூத்திரம் தரவே சிந்தித்தோம். இனி ஆறாம் சூத்திரத்திலே இனி எஞ்சியுள்ள ஒரு பொருளுக்கு இலக்கணம் சொல்லணும். நாலாம் சூத்திரத்துல பசு இலக்கணம் சொல்லியாச்சு, அஞ்சாம் சூத்திரத்துல பாச இலக்கணம் சொல்லியாச்சு, பதி இலக்கணம் சொல்லணும். இல்லையா? பதி இலக்கணம் சொல்லியாச்சு சார், அது ஏற்கனவே சொல்லியாச்சு. மாஜை மாமாஜை பாட்டு முதல் அடி, நீங்க பாட்டு முதல் போய் பிறகு அதில் பார்த்துக்கோங்க. மாஜை மாமாஜை, இப்ப அதை விளக்கணும்னா எல்லாம் மாமாயே ஆயிரும் சரிங்களா? இந்த அளவுல அது இருக்கட்டும். இந்த அடுத்தால முதல் நாலாம் சூத்திரத்துல பசுவுக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, ஐந்தாம் சூத்திரத்துல பாசத்துக்கு இலக்கணம் சொல்லியாச்சு, நீ ஆறாம் சூத்திரத்துல பதிக்கு இலக்கணம் சொல்லணும். சுவாமி என்ன சொல்லுதா? சுவாமி பதிக்கு இலக்கணம் இலக்கணம் சொல்லியாச்சு அப்படின்னு. அப்ப சொன்னதே திருப்ப சொல்ல வராரா? அது கூறியது கூறலாயிருமே. சரி, பதி இலக்கணத்தை எங்க சொன்னாரு நமக்கு தெரியாம? நாலுல பசு இலக்கணம் தானே இருக்கு, அஞ்சுல பாச இலக்கணம் தானே இருக்கு, பதிக்கு எங்க இலக்கணம் சொன்னாரு அப்படின்னா ரெண்டாம் சூத்திரத்தை சொல்லிட்டாரியா அப்படின்னு சுவாமி சொல்றா. ரெண்டாம் சூத்திரமா? முதல் சூத்திரம் பதி உண்மை, ரெண்டாம் சூத்திரம் பாச உண்மை அல்லவா? ரெண்டாம் சூத்திரத்துல கருத்து பாச உண்மை அல்லவா? அங்க எங்க பதிக்கு இலக்கணம் எங்க சொல்லியிருக்காரு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, என்ன சொல்ற என்ன சொன்னாரு? பாச உண்மை தான் சொன்னாரு, இருவினைன்னு சொன்னாரு, அதுக்கு பற்றுக்கோடு மாயை, இருவினையும் மாயையும் பெறப்பட்டது. சரி, அதை சொல்லும் போது பதியினை இலக்கணமும் சேர்த்து பெறப்பட்டது அப்படின்னார். என்ன அப்படின்னா, போக்குவரவு புரிய, உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கமின்றி நிற்றல் தான் பதியினுடைய இலக்கணம். இந்த உயிர்கள் எல்லாம் இருவினைக்கு ஏற்றபடி போக்குவரவு புரிய வைத்துக் கொண்டு அந்த ஆணையை விட்டு நீக்கம் இல்லாமல் இருப்பதுதான் அவனுக்கு இலக்கணம்னார். அப்படி ஐந்துடன் செய்து கொண்டிருப்பதுதான் இலக்கணம்னார். இது பொது இலக்கணம் தான் இது. அப்ப இன்னொரு இலக்கணம் இருக்கு, சிறப்பு இலக்கணம், அதைத்தான் ஆராய்ச்சியத்தில் சொல்ல வர. பொது இலக்கணம்னா என்ன? ஏற்கனவே சொன்னபடி இன்னொரு பொருளோடு சார்ந்ததனால் பெற்ற இயல்பு. அப்போ பதிங்கிற பேரே என்னது? பொது இலக்கணப்படி உள்ள பேர் தாங்க. பதிங்கிற பேருக்கு தலைவன் அர்த்தம். அப்ப தொண்டர்களோடு ஒப்பிட்டு தானே தலைவனே சொல்லுவோம். ஒரு ஆளை தனியா வச்சுக்கிட்டு அவனை தலைவன் சொல்ல மாட்டோம். அவனை தலைவன் சொன்னாலே அவனுக்கு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அர்த்தம். அப்ப தொண்டர்கள்ங்கிற அந்த கூட்டத்தோடு சேர்த்துதான் என்ன சொல்றான்? அவனை தலைவன் சொல்றான் இல்லையா? ஆகவே அந்த உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்றான். அப்படி உயிர்களோடு அவனை சேர்த்து பார்க்கும் போது அவனுக்கு ஒரு இலக்கணம் வருது, அவன் இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவன். இப்ப ஐயாவை கேட்டா ஐயாவோட பேரை சொல்லலாம். ஐயாவை வந்து ஆசிரியர் அப்படின்னு நான் சொல்லும் போது அப்ப அந்த மாணவர்களோடு இயைத்து நான் சொல்கின்றேன். அப்படி ஆசிரியர் என்ற நிலையில் இருப்பது அவருடைய பொது இலக்கணம். ஏன்னா மாணவர்கள்ங்கிற அந்த பிறப்பொருளோடு சாரும் போது அவருக்கு வந்த பேர் அது, ஆசிரியர்ங்கிறது. ஐயா மட்டுமா பார்த்தா அவருடைய பேர் தான், அதான் சிறப்பு இலக்கணம். அந்த பொருளுக்கு மட்டும் உள்ள இயல்பு, குளிர்ச்சி நீருக்கு சிறப்பு இலக்கணம், சூடுனா நெருப்போடு சம்பந்தப்படுத்தும் போது வருவது பொது இலக்கணம் சொன்ன பார்த்தீங்களா? அதை கட்டியா பிடிச்சுக்கோங்க. ஆகவே அங்கே உயிர்களின் பொருட்டு அவன் தலைவனாக விளங்கி அந்த உயிர்களை வினைக்கு ஈடாக செலுத்துகின்றான். அது அவனுடைய பொது இலக்கணம், ரெண்டாம் சூத்திரத்துல பெறப்பட்டது. அப்ப நீங்க கேட்பீங்க, ஒரு தயக்கமாகி தான் கேட்காம இருப்பீங்க, உங்க உள்ளத்துல கேள்வி வரும், ரெண்டாம் சூத்திரம் பிரமாண இயல், அங்க பிரமாணம் தான் சொல்லணும், அங்க போய் இலக்கணம் சொல்லியிருக்காரையா? இலக்கணம் சொல்றதுக்கு தானே தனியா இலக்கணவியல் வச்சிருக்காரு. ஒரு பிரமாண இயல் போய் இலக்கணம் சொல்லியிருக்காருனா இலக்கணம் சொல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் அதை சொல்லவில்லை. அங்க பாசம் உண்டு பிரமாணம் தான் சொல்றாரு. சொல்லும் போது இது அப்படி பெறப்படுகின்றது, தானாக பெறப்படுகின்றது. ஒன்றை சொல்லும் போது இன்னொரு விஷயம் அப்படி தானா வந்து சேர்ந்துருது. அப்ப எப்படி நூல் செஞ்சிருக்காருன்னு பாருங்க. ஆகவே அது அவருக்கு நல்லா தெரியும், அவர் அறியாம செஞ்சிடலாத, அவருக்கு நல்லா தெரியும் அங்க பொது இலக்கணம் இருக்குன்னு. அதனால இங்க ஆறாம் சூத்திரத்துல சிறப்பு இலக்கணம் தான் சொல்றாரு. அப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், இப்ப வராட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும், அப்ப நான் இருப்பனோ போயிருவனோ, அதனால இப்பவே அந்த கேள்வியை நான் எழுப்பிக்கிட்டேன். என்னன்னா, சிறப்பு இலக்கணம் முதல்வனுக்கு சிறப்பு இலக்கணம் சொல்லணும்னா அது சிறப்பு அதிகாரம்னு பின்னால இருக்கு. பொது அதிகாரம் ஆறு சூத்திரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் உண்மை அதிகாரம் வருது. உண்மை அதிகாரம் தான் சிறப்பு அதிகாரம். அப்ப முதல்வனுக்கு சிறப்பு இயல்பை உண்மை இயல்பை சொல்லணும்னா உண்மை அதிகாரத்துல தான் சொல்லணும். அது ஏழாம் சூத்திரத்துல தான் உண்மை அதிகாரம் ஆரம்பிக்கு, அவசரப்பட்டு ஆறாம் சூத்திரத்தை சொல்லிட்டாயா? சரி, அவர்களுக்கும் ஒரு அவசரம் தான் வரும்பொழுது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு அப்படின்னு சொன்னாரா? வாழ்க்கை துணை நிலத்திலே சொல்லி வச்சாரா கடைசி குரல்ல? ஏன்னா அடுத்தால மக்கட்பேறு வரப்போகுது, அதுக்கு தோற்றுவாய் செய்தார் அல்லவா, நன்களம் நன்மக்கட்பேர் என்று தோற்றுவாய் செய்தார் அல்லவா. அதே போல வருகின்ற அதிகாரம் உண்மை அதிகாரம் ஆகையினாலே இங்கே பதியினுடைய உண்மை இலக்கணத்தை சொல்லி தோற்றுவாய் செய்கின்றார். என்ன அந்த சான்றோர்கள் அப்படி ஒரு நெறியில் சென்றிருக்கின்றார்கள். அதென்ன தோற்றுவாய் செய்தார்கள் பரவாயில்லையே, அதோடு ஒப்பிட்டு தெரிந்து கொண்டீர்கள் போலும்னா அப்படிலாம் கிடையாது. சுவாமியான சுவாமி அதை காட்டியிருக்கின்றார், அந்த குரலை எடுத்து போட்டு அப்படி காட்டியிருக்கின்றார். சரி, பதியினுடைய உண்மை இலக்கணம் என்ன? இப்ப வந்து நாம வந்து பசுவையும் மறந்துடணும், பாசத்தையும் மறந்துடணும்ங்க. பசு பாசங்களோட ஒப்பிடும் போதுதான் பாசம் அவனுக்கு உடைமை, பசுக்கள் எல்லாம் அவனுக்கு அடிமைகள், இவன் இந்த ரெண்டுக்கும் தலைவன் அப்படின்னு பதின்னு ஒரு பெயர் அவனுக்கு வருது. அப்ப ஐந்தொழில் செய்யக்கூடிய பதி, வினைக்கீடாக உயிர்களை செலுத்தக்கூடிய பதின்னு வருது, அது அவனுக்கு பொது இலக்கணம். இப்ப பசு பாசங்கள் எல்லாம் நாம வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவன் அந்த சிவத்தை மட்டும் பார்க்கணும், அவனுடைய இயல்பு என்ன, அதான் உண்மை இயல்பு. நெருப்பு மற்ற எல்லாத்தையும் அகற்றிட்டு நீரை மட்டும் பார்த்தோம்னா அந்த நீருடைய உண்மை இயல்பு குளிர்ச்சி தான் பெறப்படும். நெருப்பு கூட எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பார்த்தோம்னா தான் சூடு அப்படிங்கிற பொது இயல்பு பெறப்படும். இப்ப அவனை மட்டும் பதிய மட்டும் பார்க்கணும், அவனுடைய சிறப்பு இயல்பு என்ன அப்படிங்கும் போது இயல்பான ஒரு கேள்வி என்னதான், நம்ம முதல் சூத்திரத்தில் கடவுள் உண்டுன்னு அருமையா வலிமையாக நிறுவிருக்கின்றோம், ஆனாலும் சிலருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி, ஏதோ ஒரு மாதிரி சொல்லி அளவையெல்லாம் சொல்லி குணத்திட்டாங்க, கடவுள் உலகம் காரியம் சொல்லிட்டாங்க, அவயவ பகுப்புடையது காரியம் உறுதியா காட்டிட்டாங்க, காரியம்னாலே கண்டிப்பா அதுக்கு நிமித்த காரணம் வேண்டும், எனவே கடவுள் வேண்டும்னு ரொம்ப வலிமையா சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட மற்ற பொருள்கள் மாதிரி அவனை அறிய முடியலையே, ஏதாவது யாராவது நம்ம தான் அறியல விடுங்க, எத்தனை காலத்துல எத்தனை பேர் இருந்திருக்காங்க, யாரும் அறிஞ்ச மாதிரி தெரியலையே, நூல்கள் எழுதியிருக்காங்க சொல்றாங்க இல்லையா. ஆகவே அவனை ஏன் அறிய முடியவில்லை, முதல் சூத்திரத்துல ஏன் அனுமான பிரமாணத்துல சொன்னோம் அப்படின்னா காட்சி பிரமாணத்தினால முப்பொருள்களையும் காட்ட முடியாது, அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணத்துல காட்டினா அவன் எல்லாரும் ஒத்துக்கிடணும் நமக்கு ஐயம் வரும், அதனால அனுமான பிரமாணத்துல சொன்னார்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கேட்கான் காட்சி பிரமாணத்துல ஏன் காட்ட முடியாதுன்னு சொல்றீங்க பதிய, அவனை ஏன் அறிய முடியாது, நம்முடைய அறிவை கொண்டு ஏன் அறிய முடியவில்லை, என்னதான் நீங்க கடவுள் உண்டு சொன்னாலும் அவன் வந்து ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாளாவது நாம அவனை அறியணும், அவனை அறியவே முடியவில்லை, பிறகு எதை வச்சு அவனை இருக்கான்னு சொல்வது. நான் வந்து சின்ன பையனா இருக்கும் போது ஒரு சர்ச்சையை எழுப்பினார்கள், டாக்டர் கோவூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு பகிரங்க சவால் விடுத்தார் ஆஸ்திகர்களுக்கு, கடவுள் உண்டு உண்டு சொல்லிவிடே, யாராவது கடவுளை காட்டினால் அவர்களுக்கு 1,00,000 ரூபாய் தருகிறேன். அவர் கடவுளுக்கு வச்ச ரேட்டு 1,00,000 ரூபா, நீ கடவுளை காட்டுப்பா, நீ வேற ஒண்ணு செய்ய வேண்டாம், நீ கடவுளை காட்டிடு, நான் உனக்கு 1,00,000 ரூபா தானே அப்படிங்க அப்படி சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விளக்கம், தாய் தந்தையரே கடவுள் அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி எழுந்தார். இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று எழுதினாங்க, அவருக்கு சைவ சித்தாந்தத்தை உணரக்கூடிய ஊழலாம் இல்ல இல்ல இருந்தா அப்படி எழுதிட்டு இருப்பார், 1,00,000 ரூபாய்க்குன்னு அந்த 1,00,000 ரூபாய் ஏதாவது சிவகுணியத்துக்கு செலவிட்டு இருப்பார், இப்படி சவால் விட்டுட்டு இருந்தார். ஏன்னா யாரும் சொல்ல மாட்டான், அதனால சும்மா சொல்லுவோம் 1,00,000 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஆனால் இங்கே சைவசிதாந்தனே அதுக்கு தெளிவாக காரணம் சொல்லிவிட்டார்கள், கடவுளை அறிய முடியுமானா, அறிய முடியாது, தெளிவா சொல்றோம் அறிய முடியாது. ஏன்னா நம்ம இவன் என்ன அர்த்தத்தில் கேட்கறது நமக்கு நல்லா தெரியுமே, இந்த உலகத்து பொருள்கள் எல்லாம் அதை என்னெல்லாமோ அறிகிறோம், எவ்வளவோ நுட்பமான பொருள்கள் அறிந்து கொண்டு வருகின்றோம் விஞ்ஞானத்துல, இப்ப நம்ம காலம் விஞ்ஞான காலம் அல்லவா, அவர்களுக்கு நம்ம ஈடு கொடுக்கணுமே, கண்ணுக்கே தெரியாத பொருள் நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அணுக்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாத பொருள் தான், அந்த அணுக்களை அறிகின்றோமே பரிசோதனை மூலமாக அறிகின்றோமே, அந்த கண்ணுக்கு தெரியாத அணுவிற்கு விட்டம் எவ்வளவு ஆரம் எவ்வளவுன்னு அறிந்து கொள்கின்றோம், அந்த அணுவிற்கும் ஒரு உட்கரு உள்ளது, அந்த கருவை அறிஞ்சாச்சு, அந்த கருவுக்கும் விட்டத்தை அறிஞ்சாச்சு ஆரத்தை அறிஞ்சாச்சு, அது மட்டுமா அந்த கருவுக்குள்ள சில நுண் துகள்கள் இருக்கின்றன, புரோட்டான் இருக்கின்றன நியூட்ரான் சொல்லிட்டு இருக்கின்றன, அந்த நுண் துகள்களையும் அறிஞ்சாச்சு, அது மட்டுமா அதோட நிக்கல, அந்த உட்கருவிற்கு உள்ளேயும் கூட சில கதிர்வீச்சுகள் வெளியே வீசப்படுகின்றன, உட்கரு அப்படி சில கதிர்வீச்சுகளை வீசுகின்றது, அந்த கதிர்வீச்சுகளையும் அறிந்து விட்டோம், அந்த கதிர்வீச்சுகளை அறிந்தது மட்டுமல்ல அந்த கதிர்வீச்சில் உண்மையிலேயே அது ஒரு கதிர்வீச்சு அல்ல, அதிலே 3 விதமான கதிர்வீச்சுகள் இருக்கின்றன என்று அவ்வளவு நுட்பமாக அறிந்துவிட்டோம், அந்த 3 கதிர்வீச்சுகள் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கும் ஒவ்வொரு தனித்தனி பண்பு இருக்கின்றது, அந்த பண்பை நம்முடைய வாழ்க்கை தேவைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த என்று அந்த கதிரியக்க கல்வி அப்படி வளர்ந்து வருகின்றது, அதிலிருந்து அந்த அணுக்கருவியிலிருந்து எடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு மின்சாரம் தயாரிக்கின்றோம், ஆக்கப்பூர்வமானது மட்டும் சொல்றேன், என்னெல்லாமோ குண்டுகள்லாம் தயாரிக்கும் அது ஒரு பக்கம், என்ன எப்படியோ இவ்வளவு நுட்பமாக அணுவை துளைத்துன்னு சொன்னீங்க, நாங்க உண்மையிலே துளைச்சிட்டோம், துளைச்சி இவ்வளவு நுட்பமாக அதைவிட நுட்பம் அதைவிட நுட்பம் சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த விஞ்ஞான கல்வி, அப்படி இருக்கும் போது நீங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார் இருக்காரு சொல்லிக்கிட்டு ஒரு நாளும் அறிய முடியாத நிலையில இப்படி பேசிட்டு இருக்கீங்களையா அப்படின்னு கேட்க. அப்போ நாம என்ன சொல்றோம், இந்த அணுவை அறிந்து கொள்வது மாதிரி, இந்த அணுவோட உட்கருள் அறிந்த மாதிரி, இந்த உண்மையான பொருள் அறிந்த மாதிரி கடவுளும் உண்மையானவன் அவனையும் அறிஞ்சிடலாம் நினைச்சிட்டு இருக்காதப்பா, எந்த உண்மையான பொருளும் அவனுடைய நுட்பத்துக்கு ஈடாகாது, அதான் திருவருப்பையில சொன்னாரு, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்பிலான்னு சொன்னார், உண்மைக்கும் அவனுக்கு ஒப்பு கிடையாது, நீ எத்தனை உட்கரு அதுக்கு எத்தனை கருணாலும் கண்டுபிடி, அவனுடைய உண்மைக்கு அது ஈடாகாது. சும்மா இப்படி நீங்க உயர்த்தி உயர்த்தி பேசுறீங்களே ஒழிய அவனை ஏன் அறிய முடியவில்லை, அது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அதான் சொல்லிட்ட என்ன அப்படின்னா, நீ சொல்ற உட்கரு இருக்க அது ரொம்ப சாஸ்வதமானதா, அந்த உட்கரு பிளவுபடுகிறது, பிளவுபட்டுதான் அதுல இருந்து ஆற்றலே நீ எடுக்க, அந்த ஆற்றல் எத்தனையோ விகாரங்களை எல்லாம் அடைகிறது, அதை வச்சு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்க அதுல வேலை பார்க்கற ஒர்க்கர்ஸுக்கு வேண்டாத வியாதியும் கொடுத்துருது இல்லையா, அது நன்மை மட்டுமா கொடுக்கு, ஏன்னா ஒரு நிலையில இருப்பதில் அது விகாரம் அடையக்கூடியது, தோற்றக்கேடுகளை உடையது. நீ சொல்ற அணு, அதுக்குள்ள உட்கரு, எல்லாமே. இப்படி உலகத்துல எந்த பொருள் அழிஞ்சாலும் சரி, பிரம்மாண்டமான இந்த கோள்களை அறிந்தாலும் சரி, அல்லது நுட்பமான அணுவை அறிந்தாலும் சரி, இது எதுவுமே நிச்சயமான பொருள் அல்ல, பல மாறுபாடுகளை அடையக்கூடிய பொருள் தான். சைவ சித்தாந்தத்தை பொறுத்தவரைங்க சர்க்காரிவாதத்தை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இருக்கின்ற பொருள் இருக்கின்ற பொருள் தான், அது ஒரு நாளும் இல்லாமல் போய்விடாது. இல்லாத பொருள் இல்லாத பொருள் தான், அது ஒரு நாளும் புதிதாக உண்டாகிவிடாது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மேட்டர் அப்படின்னு இன்னைக்கு பேசுறதுல நாம என்னைக்கும் நம்ம ஆகமங்கள் பேசிட்டுங்க. அவங்க வரட்டும், அவங்க அப்படியே வருவாங்க, வரட்டும். ஆகையினாலே இருக்கிற பொருள் இருக்க பொருள் தான். அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த உலக பொருள்கள் எல்லாம் அழிந்து இல்லாமலே போகிற பொருள்னு சொல்லல, உங்களுக்கு தான் தெரியுமே. முதல் காரணத்துல போய் ஒடுங்கும், மகாசங்கார காலத்துல கூட முதல் காரணத்துல போய் ஒடுங்கும், அவ்வளவுதான். அப்போ சரி, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்குங்க இந்த உலகம், ஆனா இருக்கும் போதாவது ஒரே நிலையில இருக்கா? எத்தனை மாறுபாடுகளே அது அடைகின்றது. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு விக்ரமசிங்கத்தை பார்த்தா எத்தனையோ மாறுபாடுகளை நம்ம பார்க்கலாம். இப்படி உலகம் இருக்கின்ற காலத்தில் கூட ஒரு நிலையில் இருக்காமல் பல மாறுபாடுகளை அடைகின்றது. இந்த உலகத்தில் உள்ள எந்த விடயமும் இதுக்கு விதிவிலக்கு அல்ல, மாறுபாடுகளை அடைந்து கொண்டிருக்கிற பொருள் தான் ஒவ்வொரு பொருளும். அவையெல்லாம் நம்முடைய அறிவினாலே அறியப்படும் பொருள்கள். நம்முடைய அறிவினாலே அறியப்படும் பொருளாக இருக்குமானால் அந்த பொருள் நிலைத்த பொருள் அல்ல, மாறுபாடு அடையக்கூடிய பொருள். இப்படி ஒரு நிலையில் இல்லாமல் தன் நிலையில் மாறுபாடு அடைந்து கொண்டிருக்கின்ற பொருள் இருக்கின்றதே, அந்த பொருளுக்கு தாங்க நாம அசத்துங்கிற பெயர் கொடுக்கும். நாம அசத்துங்கிற பெயர் எந்த பொருளுக்கு கொடுக்கும்னா, இல்லாத பொருளுக்கு கொடுக்கல. ஏன்னா நமக்கு ஒரு தெளிவு இருக்கு, இல்லாத பொருள் எல்லாம் பத்தி நம்ம பேசவே மாட்டோம். அந்த பொருளே இல்லைன்னு சொல்லிட்டு போறோம், அதை பத்தி என்னங்க பேச்சு? இருக்கிற பொருளை பத்தியே எவ்வளவோ நாம அறிய வேண்டியது இருக்கு. இதுல இல்லவே இல்லாத பொருளை போய் அதை பத்தி ஒரு பேச்சு, அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி, இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? பொருளே இல்லைன்னு சொன்ன போறோம், அதை பத்தி என்ன பேச்சு? ஆகவே நாம அசத்து என்பதற்கு இல்லாத பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம கொடுக்கவே மாட்டோம். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பிற மதத்தவர்களோட நமக்கு வருத குழப்பம் இதுதான். பிற மத உரைகள்லாம் கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வைதிக சமயங்களுக்குள்ள சொல்றேன், மற்றவர்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. இன்னும் வேதாந்த சொற்பொழிவுகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அங்கேயும் அசத்துன்னு சொல்லுவாங்க. அசத்துன்னா இல்லாத பொருள், முயல் கொம்பு போல அப்படி சொல்லுவாங்க. முயல் கொம்பு இருக்கிற பொருள் இல்லாததுல, முயல் கொம்பு, காணல் நீர், இந்த மாதிரி இல்லாததுமாங்க. நாம அப்படி சொல்லவே இல்லை. அசத்தும் இருக்கிற பொருள் தான், அப்ப சத்துன்னா அதுவும் இருக்கிற பொருள் தான். புறையா ரெண்டு பேரு, இதுவும் இருக்கிற பொருள் தாங்க, அதுவும் இருக்கிற பொருள் தாங்க. புறைய சத்து அசத்து ரெண்டு பேர் அப்படின்னா இருக்கிற பொருள் அப்படிங்கறதுனால எல்லாம் ஒரே தன்மையுடைய ஆயிராது. இருக்கின்ற பொருளில் ஒரு பொருள் எப்படி இருக்கின்றது? என்றும் தன் நிலையில் மாற்றமின்றி ஒரே தன்மையோடு விளங்குகின்றது. அந்த பொருளுக்கு தான் நம்ம சத்து அப்படிங்கிற அந்தஸ்தையை கொடுக்கிறோம். அது என்ன? சிவபரம் பொருள் தான். தன் நிலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பது, ஐந்தொழில் செய்தாலும் சரி, அது தன்னுடைய நிலையில் எந்த மாற்றமும் அடையாது. அந்த சிவபரம் பொருள் தான் நம்ம சத்துன்னு உயர்த்தி சொல்லுவோம். அப்ப இந்த பிரபஞ்சத்தை பொருள்கள்லாம் என்ன சொல்லுவோம்? அசத்து. அப்ப இல்லாத பொருள் அர்த்தமா? கிடையாது. ஒரே நிலையில் இல்லாமல் மாறுபாடுகளை அடைந்து கொண்டே இருக்கின்ற பொருள், அது அசத்து. இப்ப கேட்க, கடவுளை ஏன் நம்ம அறிவால் அறிய முடியலன்னு கேட்கிற, நம்ம அறிவால் அறியப்படும் பொருள்கள் எல்லாமே அசத்து, மாறுதல்களை அடையக்கூடியது, தோற்றக்கேடுகளை அடையக்கூடியது. கடவுளையும் நம்முடைய அறிவால் அறிய முடியும் என்றால் அவனும் தோற்றக்கேடை அடையக்கூடிய பொருளாகவா இருப்பான்? இந்த குணத்தை சிந்திக்க வேண்டாமா? இவ்வளவு தெளிவாக சொல்வது சைவ சித்தாந்தம் மட்டும்தான். நிச்சயமாக சொல்வேன், கடவுளை ஏன், கடவுள் இருக்கின்றார் என்றால் அவரை ஏன் அறிய முடியவில்லை? ஒருத்தன் ஆவேசமா கேட்டானா, ஒரே அடி அடிச்சு உட்கார வச்சிடலாம். கடவுளை அறிய முடியும் என்றால், நம்முடைய அறிவை கொண்டு அறிய முடியும் என்றால், நம்முடைய அறிவால் அறிகின்ற பொருள்கள் அனைத்துமே நிலையற்றவை, தோற்றக்கேடுகளை உடையவை. கடவுளையும் அப்படி நம்ம அறிவை கொண்டு அறிந்தோம் என்றால் அந்த கடவுளும் தோற்றக்கேடுடைய பொருள், நிலையற்ற பொருள் ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு இலக்கணத்தை நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கல. அவன் நிலையானவன், மாறுதல் அடையாதவன்கள் இலக்கணத்தை தான் கொடுக்கும். ஆகையினால் உணர்வு எனின் அசத்து அப்படின்னு சார், உணர்வு அசத்தெனின் அப்படின்னு இருக்கு சூத்திரத்துல. நீங்க எப்படி சொல்லுங்க, உணர்வு எனின் அசத்து. உணர்வுன்னா அறிவால் அறியப்படுறார், அறிவால் ஆன்மாவானது தன்னுடைய அறிவை கொண்டு சிவத்தை அறிய முடியும் என்றால் அந்த சிவம் என்னதாயிரும்? அசத்தாயிரும், அசத்து பொருளாயிரும். உணர்வு எனின் அசத்து. ஆகவே ஆன்மாக்கள் தம்முடைய அறிவை கொண்டு சிவனை அறிய முடியாது இல்லையா? அப்ப என்ன சார், அப்ப சிவத்தை அறியவே முடியாதுன்னா? அப்போ அறியவே முடியாத பொருள்னா அந்த பொருளை பத்தி பேசி என்ன சார் பிரயோஜனம்? இதை நீங்க முதல் வகுப்புலேயே சொல்லிக்கூடாது சார், நாங்க ஊருக்கு போயிருப்போமே. இப்படி 5-6 நாள் கழிச்சு சொல்லுதீங்களே, சிவனை அறியவே முடியாதுன்றீங்க. 5-6 நாள் கழிச்சு மெதுவா சொல்றீங்க இப்படி. சரி, இப்ப மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சாயங்காலமே கிளம்பி என்ன? அப்படி அவன் அறியவே முடியாத பொருளா இருந்தா, ஒரு வழியாலையும் அறிய முடியாத பொருளா இருந்தா, அப்போ அந்த பொருளால் நமக்கு பயன் இல்லை. அந்த பொருளால் அறிஞ்சாதானே அனுபவிக்க முடியும். அறியவே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்ப அந்த பொருளால் பயன் இல்லை, அந்த பொருளை பற்றி பேச பயனில்லைன்னு ஆயிரும். அது மட்டுமா, அறியவே முடியாத பொருள் நிச்சயமாக இயல் பொருளாக தான் இருக்கணும். இப்ப முயல் கொம்பு அறியவே முடியாது, அப்ப முயல் கொம்பு இயல் பொருள். அத மாதிரி முதல்வனை அறியவே முடியாதுன்னு சொன்னா அவன் இயல்பொருள் ஆயிடுவான். அப்ப நீங்க அறியவே முடியாத பொருள்னு சொல்றீங்களா? அதுவும் சொல்ல மாட்டோம். என்ன சார் நீங்க எதை எடுத்தாலும் இப்படிதான் சொல்றீங்க. அவன் எப்படி உயிர்களோடு கலந்திருக்கின்றான் அப்பவும் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்க. ஒன்றாய் வேறாய் உடனாயின்னு மூணு பதில் சொல்றீங்க. இப்பவும் அவனை அறிய முடியுமான்னு கேட்டா முடியாதுங்க. அதுக்கு ஒரு தகுந்த காரணம் வச்சிருக்கீங்க. சரி, அறியப்படும் பொருள்னா அவன் அசத்தாயிருவான்னு சொல்றீங்க. அப்ப அறியவே முடியாத பொருளானா அதுக்கும் நீங்க வந்து சம்மதிக்க மாட்டேங்க. அறியவே முடியாத பொருள் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கும் காரணம் வச்சிருக்கோம். அறியவே முடியாத பொருள்னா அது முயல் கொம்பு போல இயல் பொருள் சூனியம் ஆயிரும். அதான் சொன்னார், உணராதது இன்மையின். அப்ப நமக்கு என்ன தெரியுது? அவனை வந்து நம்முடைய அறிவை கொண்டு அறிய முடியாதே ஒழிய அவனை அறிந்து கொள்வதற்கு வேறொரு வழி இருக்கின்றது. முதல்ல ஏன் மருத்துவம் அறிய முடியும் பொருள் சொல்லும்போது ஏன் மருத்துவம் நம்முடைய அறிவால அறிய முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்முடைய அறிவால் அறிய முடியுமா? முடியாது. அறிய முடியும்னு சொன்னா நம்முடைய அறிவை கொண்டு அறியும் அத்தனை பொருள்களுமே அசத்து நிலையற்றவை. அவனு நிலையற்ற பொருளா ஆயிடுவான். அதனால நம்ம அறிவை கொண்டு அவன் அறிய முடியாதுன்னு சொன்னோம். அதுக்காக ஒரு வழியிலுமே அவன் அறிய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லல. ஒரு வழியாலும் அறிய முடியாத பொருள்னா அப்ப முயல் கொம்புக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அத மாதிரி இல்லாத பொருள் ஆயிடுவானே இல்லையா? அதான் உணராத எனின் இன்மையின். அப்ப அவன் அறிவதற்கு என்ன வழி சொன்னா மாணிக்கா சுவாமிகள் சொல்லிட்டார். அவனை வந்து இந்த அறிவு நம்முடைய அறிவை கொண்டோ நம்முடைய அறிவுக்கு துணை செய்கின்ற இந்த கருவிகளை கொண்டோ அவன் அறிய முடியாது இல்லையா? என்ன சொல்றார் அவர் வந்து? கருவிகளால் மட்டுமா, பொறிகளால் மட்டுமா? அது உள்ளம், அதோட நல்லா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியது உள்ளம். எந்த காரியத்தையும் படக்குனு பொறிகளை மட்டும் செஞ்சா கூட தப்பு வந்துடும். சிந்தித்து செயல்படு அப்படிங்கும். உள்ளத்தை கொண்டு நல்லா சிந்தித்து செயல்பட்டா நல்லா செயல்படலாம். அப்ப அந்த உள்ள இருக்கின்றதே சித்தம், அது இந்த புறக்கருவிகளை விட வலிமையானது. அந்த சித்தத்தால் கூட அவன் அறிய முடியாதுன்றாங்க. பொறிகளால் மட்டுமல்ல, சித்தமும் செல்லா சேர்ச்சியோன் காண்க. சித்தத்தாலும் கூட அறிய முடியாது, பொறிகளாலையும் அறிய முடியாது, சித்தத்தாலையும் அறிய முடியாது. சித்தமும் செல்லா சேர்ச்சியோன் சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு வழியிலையும் அறிய முடியாதோ அவன அப்படின்னா அடுத்த அடியில சொல்லியிருக்காங்க பதில், பத்தி வளையில் படுவோன் காண்க. அவன் அறிவதற்கு வழி இருக்கின்றது. நம்ம அறிவை கொண்டு அறிய முடியாதுன்னு தான் சொன்னோமே ஒழிய ஒரு வழியாலே அவன் அறிய முடியாதையா அப்படின்னு நம்ம சொல்லல, சொல்லவும் மாட்டோம். அவன் அறிவதற்கு ஒரு வழி இருக்கின்றது. என்ன அப்படின்னா நம்ம சாத்திரப்படி அதை பார்த்தோம் அப்படின்னா மூன்று வகை ஞானம் சொல்றாங்க இந்த சூத்திரத்துல. உணர வேண்டிய முக்கியமான பொருள் அதுதான், அதை அறிமுகப்படுத்திக்கிட்டு தானா. என்ன அப்படின்னா ஒரு ஞானம் பாச ஞானம். மூணு பொருள்கள் சொல்றோம் இல்லையா, அந்தந்த பொருள் பேரை அடமொழியா வச்சு சொல்லுவோம். பாச ஞானம், பசு ஞானம், பதி ஞானம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வரையறையை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாச ஞானம் என்றால் என்ன அப்படின்னா ஆன்மாவிற்கு இந்த பாச கருவிகளால் இதெல்லாம் ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் இதுதான். ஆன்மாவுக்கு இந்த பாசக்கருவிகளின் வழியாக நிகழக்கூடிய ஞானம். இந்த பாசக்கருவிகளுக்கு ஞானமே கிடையாது, அவை சடப்பொருள்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப பாச ஞானம் என்னன்னா பாசக்கருவிகளின் வாயிலாக ஆன்மாவில் நிகழும் ஞானம் பாச ஞானம். சரி, அப்புறம் பசு ஞானம்னா என்ன அப்படின்னா இந்த பாசக்கருவிகளின் சார்பை விட்டு ஆன்மா உயர 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 ஒரு நிலையில் அதுக்கு என்ன எண்ணம் வருமா? ஆகா, இந்த கருவிகள் எல்லாம் கீழானவை, இவற்றை விட நான் மேலானவன், ஆகவே நானே ஒரு தனித்த முதல், நானே பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா? தான் ஒரு நிலை. அந்த நிலை வரும்பொழுது அது தன்னையே பரம்பொருளாக மதித்து நிற்கும். அது ஏகாந்தவாத நிலையிலோட அந்த முடிவான நிலை அதுதான். சிவ சமவாதம் அதுதான், நானே சிவம் அப்படின்னு நினைச்சோம். அந்த நிலையில கொஞ்சம் இந்த கருவிகள் எல்லாம் விட்டு கடந்து மேல போன உடனே நானே தனித்த முதல், நானே சிவம்னு ஒரு நிலைக்கு வந்துடுறான். அப்போ மற்ற அண்ணாக்கள் தன்னுடைய தாழ்ந்த நிலையில் இருக்க மாதிரி, ஆகா தான் முன்னேறிய தான் தான் சிவம்னு. இதுதான் பசுஞானம். அப்பவும் அவன் எல்லா கருவிகளையும் விட்டுறலங்க, அவனுக்கு அங்க மனத்தோட சம்பந்தம் இருக்க போய் தான் மனதை கொண்டுதான் சிந்திக்கான் தானே முதல்னு சொல்லிட்டு. அதனாலதான் பசுஞானத்தை மனம் என்று சொல்லுகிற வழக்குண்டு போலும். மன வாசகம் கடந்தார் என்று ஐயா அவர்கள் அருமையா விளக்கினார்களே. இந்த பாச கருவிகளை கொண்டு நிகழ்ந்த காட்சியில் அந்த முக்கியமான சவியற்ப காட்சி தான். சவியற்ப காட்சியில தான் இது இன்ன பொருள்னு தீர்மானமா அறியிறோம். அது வாக்குகள் தொழிற்படாட்டா சவியற்ப காட்சி நடக்காது கேட்டீங்களா? அதனால அந்த பாச ஞானத்தை வாக்குன்னு சொல்லுவது வழக்கம் உண்டு. வாக்கு வாசகம் இது பசுஞானத்தை மனம்னு சொல்வார்கள். ஆகவே பசுஞானமாகிய மனதையும் கடந்தவன், பாசஞானமாகிய வாக்கையும் கடந்தவன் அப்படிங்கிற போல மனவாசகம் கடந்தான். ஆக கருவிகளிடமிருந்து நீங்கிய வழி ஆன்மா தன்னையே முதற் பொருளாக முதன்மையுடைய பொருளாய் மதித்து நிற்றல் பசுஞானம். காதலினால் நான் பிரமம் என்னும் ஞானம் கருது பசுஞானம் சித்தியா சொல்வார். இப்ப பாசஞானம் பசுஞானம்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். பாசக்கருவிகளின் வாயிலாக ஆன்மாவிடம் நிகழும் ஞானம் பாச ஞானம். பாசக்கருவிகளை நீத்த வழி ஆன்மா தன்னையே முதல் பொருளாக மதித்து நிற்றல் பசு ஞானம். இந்த ரெண்டு ஞானத்துக்கும் அவன் அகப்பட மாட்டான். அதான் என்னன்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்போ அறியக்கூடிய பொருளானா அறியக்கூடிய பொருள் அல்ல, அறியவே முடியாத பொருளானா அறியவே முடியாத பொருளும் அல்ல. அப்ப எப்படி என்ன சொல்லணும், ஒரு வழியால் அறியவே முடியாத பொருள், இன்னொரு வழியால் அறியக்கூடிய பொருள். எந்த வழியால் அவன் அறிய முடியாது, பாசஞானம் பசுஞானம் என்ற இருவகை ஞானத்தானும் அவன் அறிய முடியாத பொருள். அப்ப எந்த வழியால் அவன் அறிய முடியும், பதிஞானத்தான் அறிய முடியும். பதிஞானம் என்னதுங்க, வேற ஒண்ணும் இல்ல, அந்த பதியாகிய சிவனுடைய ஞானம், சிவஞானம் தான். அது என்னது, அதைத்தான் அவனுடைய திருவருள், திருவருள்னு சொல்றோம். ஏன்னா அந்த ஞானத்துக்கு ஞானம் அருளை மட்டுமே செய்யும், எப்பவுமே நம்ம மேல அருள் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால அவனுடைய ஞானத்தை அருள்னு சொல்லிட்டோம். திருவடி அப்படின்னு உருவநிலையில் வச்சு சொல்லும்போது திருவடினு சொல்வது அந்த திருவருளை தான். ஆக அந்த திருவருளாலே, அந்த பதிஞானத்தாலே அவன் அறிய முடியும். அப்ப எல்லா சார்பையும் விட்டுட்டு அந்த திருவருளே கதின் அந்த திருவருளை அழுந்தனும்னா அப்பவும் அவனுக்கு நமக்கு அவன் காட்சி தருவான். அதை விட்டு போட்டு அந்த பாசக்கரிகள் எல்லாம் வைத்துக் கொண்டு என்ன, அதை பண்ணு இதை பண்ணு அப்படி மூச்சை அங்க உள்ள இழு வெளியே இழு அப்படி பண்ணு இப்படி பண்ணுனாலும் கதை நடக்காது என்ன. ஆக இந்த பாசக்கரிகளின் வாயிலாகவோ பசுஞானத்தின் மூலமாகவோ பண்ணணும் அப்படின்னா அவன் வந்து அழியக்கூடிய பொருளாகத்தான் இருப்பான். நிலைத்த பொருளை இந்த பாசஞான பசுஞான மூலமாலாம் அறிய முடியாது. சத்து பொருள் இதனால அறிய முடியாது, என்ன நல்லா கேட்டுக்கோங்க, இதனாலெல்லாம் அறிய முடியாது. அதனால தான் அது சிவம்னு பேர் வந்துதான். பாசஞான பசஞானங்களால் அறிய முடியாத சிவம் அவனுக்கு இயல்பு. ஆனா வேற எப்படி அவன் அறிய முடியும், பதிஞானத்தால் அறிய முடியும். பதிஞானத்தால் அறியப்படுகின்ற சத்து, ஏன்னா அறியப்படணும் அப்பதானே சத்து, உணராது இன்மையின்றார். அறியவே முடியாத பொருள்னா இயல்பொருள் ஆயிரும். அவன் சத்துன்னு இவனை சொல்றோம். ஏன் சொல்றோம்னா இந்த வழியில போன அவனை அறியலாம். எந்த வழியில, பதிஞானத்தையே சார்பாக கொண்டால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கினான் இல்லையா. ஆகவே சிவபெருமானுடைய சிறப்பு இயல்பு, உண்மை இயல்பு என்னவென்றால் அவன் பாசஞான பசுஞானங்களாலே அறிய முடியாத சிவம் என்று விளங்குவான். பதிஞானம் ஒன்றினால் மட்டுமே அறியக்கூடிய சத்தாகவும் விளங்குவான். இப்படி சிவ சத்தாக விளங்குவதுதான் அவனுடைய உண்மை இயல்பு, சிறப்பு இயல்பு. அதான் சொன்னார் சேக்கலார் பெருமான், சொன்னார் உணர்ந்து ஓதற்கு அறியவன். ஓதுதல் வாக்கின் தொழில், பாசஞானம் இல்லையா. உணர்தல் ஆன்ம அறிவின் தொழில், உணர்தல் பசுஞானம். ஓதி உணர்ந்து ஓதற்கு அறியவன், ஓதற்கும் உணர்வதற்கும் அறியவன், அறியவன் தாங்க. அப்படிப்பட்ட அறியவன் யாரு, சிவன். நிலவுலாய நீர்மலைவேணியன், அலைகள் சோதியன், அம்பலத்தை ஆடுவான். ஆனா அவனை உணர்ந்து ஓதற்கு அவன் அறியவனா இருக்கான். அம்பலத்தில் ஆடுறான் வாஸ்தவன் தான், அலைகள் சோதியன் தான், நிலவுலாய நீர்மலைவேணியன் தான், ஆனால் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இப்படி எல்லாம் பாடிட்டாப்புல நீங்களும் இதை படிச்சுட்டாப்புல அவனை உணர்ந்தலாம் நினைச்சாதீங்க. உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்ப அவர் உணர்ந்து ஓதுகின்றார் சேக்கலார் பெருமான். அவர் எப்படி உணர்ந்தார் அப்படின்னா உணர்வதற்கு வழியே சொல்றார். நான் எப்படி உணர்ந்தேன் கேட்க வழி சொல்லுதான் பாத்துக்கோ அப்படின்னா, உன்னுடைய வாக்கருவிகளை துணை கொண்டு நீ உள்ளத்தால் சிந்தித்தோ வாக்கால் ஓதியோ அறிய முடியாது. அப்ப தான் எப்படி அறிந்தான் வழி சொல்றாரு, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மலர் சிலம்படி, சிலம்பு என்பது அம்மையின் திருப்பாதத்தை குறிக்கும் இல்லையா. அங்க அன்னை தானே யாரு, அவதான சக்தி, அதான திருவருள். அந்த திருவருளாலே அறிய முடியும், அந்த பதிஞானத்தாலே அறிய முடியும் என்பதை குறிப்பால் உணர்த்துவது போல மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு நம்ம கேட்போம். அவன் தான் உணர்வதற்கு அறியவனாச்சே, ஓதற்கு அறியவனாச்சே, புறவனை வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்றோம். அப்படின்னா மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்கினால் அந்த மலர் சிலம்படியின் உதவி நமக்கு கிடைக்கும், அந்த மலர் சிலம்படியாக திருவருளின் உதவி கிடைக்கும். அந்த திருவருளால், அந்த பதிஞானத்தால் அவனை அறிய முடியும். அதனால அவன் உணர்ந்து ஓதற்கு முடியவன், உணர்ந்து ஓதற்கெல்லாம் முடியாதவன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதாமல் இருந்துவிடக் கூடாது. அவனுடைய அருளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அந்த அருள், அந்த அருளின் சார்பு நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த அருளை சார்ந்து அவனை நாம் அறியலாம். அதான் நம்முடைய நாயன்மார்கள் தம்முடைய வாழ்க்கையிலே கண்ட அனுபவம் அதுதான். அருளை சார்ந்து அவனை அறிந்தார்கள். எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு உறுதியாக சொல்கின்றார்கள் மாணிக்கவாச சுவாமிகள், தடக்கையின் நெல்லிக்கணியனுக்கு ஆயினன் அப்படிங்காக அப்படி அறிஞ்சிருக்காங்க சுவாமிகள் வந்து சோர்மான. ஏதோ சும்மா அப்படி அறியல, எவ்வளவு தெளிவாக அறிஞ்சிருக்காங்க. அங்கையின் நெல்லிக்கணியனை விளக்கினார் அப்படிமா, ரொம்ப தெளிவா சொன்னான். தடக்கையின், அது பெரிய கையில ஒரு நெல்லிக்கணி இருந்தா எப்படி தெரியும், எவ்வளவு தெளிவா தெரியும். அப்படி சிவபெருமானை அறிஞ்சிருக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். அகச்சான்று அப்படி இருக்கின்றது. எனவே அவன் பதிஞானத்தால் அவனை அறிய முடியும் என்பதெல்லாம் அப்படி சொல்லியிருக்கின்றார்கள். அதனாலதான் அவனை வந்து அவனுடைய திருவருளை நாம் போற்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா ஓதற்கு அறிவங்கிறதுனால சொல்லாம இருந்திருக்கூடாது. அந்த சொற்கள் அவன் அகப்பற்ற மாட்டான், ஆனாலும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவன் அருள் பாலிப்பான். இவனை அழைப்பொழியான் என்று எதிர்படுவேன். அவர் என்ன பண்ணாரு, பவனனும் நாமம் பற்றி பிடித்து பவாய தேவாய நமஹ என்று ஒரு நாமங்கள் வரிசையா வரும். அந்த பவனனும் நாமத்தை பற்றி பிடித்துக் கொண்டாரன் யாரு, அப்பர் சுவாமிகள். வெற்றி பிடித்து பல்வால் அழைத்தால் இவன் என்னை அழைப்பொழியான், இவன் அழைக்காம இருக்க விடமாட்டான் போலிருக்க சொல்லி எதிர்ப்படுமே அப்படின்னாக. ஆகவே அவனுடைய புகழை பாடும் போது அது வெறும் சொற்கள் அல்ல, அது வந்து அருள் சொற்கள். இன்னும் பாருங்க உமாவசிமம் எப்பமா உமாவசிமம் உமாவசிமம் தான். அவர் தான் சொல்லியிருக்காரு திருவருள் இருக்க அந்த திருவருளுக்கு என்ன ஒரு நிலை உண்டோ அதே மதிப்பை நம்முடைய அருள்நூல்களுக்கும் கொடுனாரு. ஏன்னா திருவருள் என்பது ஒரு ஞானம், அந்த அருளை விளக்குகின்ற நூல்களே இன்னொரு ஞானம் என்று அவர் வைத்தார். அப்படி ஆகமங்கள் சொல்லுதான் சொல்லியிருக்காரு. உயர்ஞானம் இரண்டு மாறா மலம் அகலம் அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம். அருள் நூல்களுமே அருள் தான். அப்ப அந்த சிவாகமம்னா அதன் வழிவந்த நம்முடைய திருமுறைகள் எல்லாமே அருள் நூல்கள் தான். அவற்றை ஓத ஓத நமக்கு என்ன தெளிவு உண்டாகும்னா திருவருள் சார்பு நமக்கு உண்டாகும். இந்த நூல்கள் எல்லாம் அப்படி நம்ம திருவருள் கொண்டு போய் நம்மளை சேர்த்துரும். நமக்கு வேற பெரிய ஆராய்ச்சி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த திருமுறை என்ன தெளிவு, நம்ம சமய கொள்கையில தெளிவு இருக்கணும், அதுக்காக வந்து படிக்கும். திருமுறைகளை நியமமாக ஓதிக்கொண்டிருந்தோம் என்றால் அவன் அருள்கிட்ட போய் சேர்த்துடும் நம்மளை. அந்த அருள் சிவத்தை காட்டிவிடும். அந்த அருளாகிய பதியானத்தால் மட்டுமே அவனை அறிய முடியும். அதனால அவனை சொற்களாலெல்லாம் அறிய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவனை பத்தி சொல்லாம இருந்துடக்கூடாது. சொற்களாலும் அறிய முடியாதுன்னு அவர்களுக்கே தெரியும். சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சொல்லியிருக்காரு வாசவன் தான். ஆனா அதே சுவாமிகள் என்ன சொன்னாரு, சொல்லற்கரியானை சொல்லின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லற்கரியான சொல்லாம இருந்துடாத, சொல்லற்கரியானை சொல்லி சொல்லற்கரியான ஆனாலும் சொல்லு அவன் அருள் பாலிப்பான் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்முடைய திறமையினாலே இந்த சொற்களை நாம் சொல்வதனாலே அவனை வசப்படுத்தி விடலாம்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் சொற்பதம் கிடந்த சொல்லுவோம். அவனை அருளை வேண்டி 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 நாம் சொல்லும் பொழுது அந்த அருளை நாம் பெற்று இந்த அபரஞானமாகிய நூல்களில் மூலமாக இவற்றை சிந்திப்பதன் மூலமாக பரஞானமாகிய திருவருளை பெற்று அந்த திருவருள் அந்த பதிஞானம் அதை சார்பாக கொண்டு அவனை அறியலாம் என்று இவ்வாறு யார் சொல்வாரா என்று இசைக்குமன் உலகே என்று உலகம் சொல்லும். எப்படி அப்படின்னா இருதிறன் அல்லது அதாவது உணரக்கூடிய பொருள் உணரவே முடியாத பொருள் என்ற இரண்டு பகுதியும் இன்றி அப்புறம் மூணாவது இருக்க இரண்டு வகையின் வேறொரு இரண்டு வகையினாலே அந்த எப்படி இரண்டு வகையினாலே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாத சிவம், அப்புறம் பதிஞானத்தாலே அறியப்படக்கூடிய சத்து. ஆக அது ரெண்டு வகையில இரண்டு வகைன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. அதுல ஒரு வகை என்னது, பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாத சிவம். ரெண்டு வகையில் அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா பதிஞானத்தால் அறியப்படும் சத்து என்று இப்படி விளங்குகின்றான். இப்படி இரண்டு வகையாலும் சிவசத்தாம் என இசைக்குமன் உலகே என்று உலகம் சொல்லும், உலகோர் சொல்லுவர். அப்படிதான் பொருள் வருது. உலகத்தில் போறவங்க வரவங்க எல்லாம் கூட்டு சிவபெருமானுடைய உண்மை இலக்கணம் என்னன்னு கேட்டா இப்படி சொல்லிடுவார்களா, அது சிவபெருமான் வந்து சிவசத்துங்க அப்படின்னு சொல்லிடுவார்களா? என்ன ஐயா கேள்வி கேட்க, சரி சரி போ நல்ல டாக்டரா பாருமா. ஏன்னா அவன் நிலை அப்படி இருக்கு, அவனுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தமே இல்ல. கண்டவன்ட்டெல்லாம் போய் கேட்டான். உலகம் நீங்க யார சொல்லிருக்காரு அப்படின்னா, உலகம் என்பது உயர்ந்தோர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்படி கூட சொல்லல, உயர்ந்தோர்னா சான்றோர்கள் எல்லா சமயத்திலும் இருக்கின்றார்கள். இங்க வந்து உயர்ந்த உலகம்னா என்ன அர்த்தம்னா சுவாமிகள் உரை அங்கதான் பார்க்கணும். நம்ம முதல் நூல்ல எண்மனார் புலவர்னு சொல்லும் போது சொன்னார் பாத்தீங்களா, உரிய பொருள் அந்த மாதிரி உரிய பொருள் சொல்வாரு. உலகம்னா மெய்யுணர்வில் நிலை பெற்று உயர்ந்தோர். அப்படின்னா நம்முடைய சமய குறவர்கள், நம்முடைய சந்தான குறவர்கள், நம்முடைய சிவஞான சுவாமிகள், குமரகுரு சுவாமிகள் இவர்கள்ட்டெல்லாம் கேட்டீங்கன்னா இவர்கள் இப்படி சொல்வார்கள். பதியானவன் சிவசத்தாக விளங்குகின்றான், அவன் பாசஞான பசுஞானங்களாலே உணர முடியாத சிவம், பதிஞானத்தின் மட்டுமே உணரக்கூடிய சத்து என்று இப்படி இரண்டு தன்மையாக விளங்குகின்றான். அறிவினால் அறியப்படும் பொருளாகவும் விளங்கவில்லை, ஒரு வாற்றானும் அறிய முடியாத பொருளாகவும் விளங்கவில்லை, வேறு ஒரு இரண்டு வகையாக விளங்குகின்றான். எப்படின்னா பாசஞான பசுஞானங்களால் உணரப்படாத சிவமாகவும் பதிஞானம் ஒன்றாலே உணரப்படக்கூடிய சத்தாகவும் விளங்குகின்றான் என்று இவ்வாறு கூறுவர் மெய்யுணர்வின் நிலைபெற்று உயர்ந்தோர் என்ற திரண்ட கருத்தை நாம் சிந்தித்து இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டேன். நன்றி, வணக்கம். திரு சிற்றம்பலம். நம பார்வதி பதயே நகர மகாதேவா.